திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திரு அண்டப்பகுதி. வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அருளே வடிவாகிய அம்பலவானருடைய திருவருளினாலே திருவாசகத்தில் திருவண்டப்பகுதி 28வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். திருவாசகத்தில் திருவண்டப்பகுதி என்பது பரமேஸ்வரனுடைய எல்லையில்லாத ஒரு தன்மையை பெருமையை எடுத்து சொல்லுகின்ற பாடல். அதிலே அவன் எப்படிப்பட்டவன், மற்ற தேவர்கள் எப்படிப்பட்டவர்கள், உயிர்கள் எப்படிப்பட்டது, அவனுடைய பெருமை எப்படிப்பட்டது என்ற அந்த முக்கிய செய்திகளை எல்லாம் இதுல தொகுத்து சொல்லுகிறார். இதுல முக்கியமா என்ன குறிப்பு என்று கேட்டால், உலகத்திலே எல்லாரையும் பெரிதாக எண்ணி எல்லா தெய்வங்களையும் பெரியதாக எண்ணி கடவுள் தன்மை இல்லாத தெய்வங்களை கடவுளாக எண்ணி வழிபாடு செய்கின்றவர்கள் உலகத்திலே அதிகம். இதுதான் கடவுள் என்று கண்டு அந்த கடவுளிடத்தில் வழிபாடு செய்கின்றவர்கள் மிக குறைவு. இந்த உண்மைகளை தெரிந்து கொள்வதுதான் முக்கியமான இந்த திருவண்ட பகுதி. இது கடவுள், இந்த கடவுளுடைய தன்மை எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொண்டால் மற்ற தெய்வங்களுடைய தன்மை எப்படிப்பட்டது என்று விளங்கும். அதனாலே அப்படிப்பட்ட கடவுள் தன்மை எப்படிப்பட்டது என்று இந்த திருவண்ட பகுதியில மாணிக்க வாசகர் நமக்கு காட்டுகிறார். இது இந்த உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கு ஏற்கனவே இலக்கிய அறிவு கேட்ட ஒரு தன்மை, இயல்பாக இருக்கின்ற ஒரு அறிவு, இவைகளெல்லாம் இருக்கப்படும். அதெல்லாம் இருந்தாத்தான் இந்த செய்திகள் நன்றாக மனத்தில் பதியும், புரியும். அதனால இந்த பகுதியில பரமேஸ்வரன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால் அளவில்லாத பெருமையை உடையவன், அண்டங்களுக்கு அப்பாலே இருப்பவன். அண்டங்கள் என்று சொன்னால் இந்த உலகம் எவ்வளவு பெருசு, இந்த உலகம் எல்லாம் அவனுடைய பெருமையை பார்க்கும் போது இந்த உலகம் ஒரு அணுவு மாதிரி இருக்குதான். அவனுடைய பெருமையை பார்க்கும் போது உலகம் அணுவு மாதிரி இருக்குதான், மிகச்சிறியதாக இருக்குது. அதற்கு மேல அவன் நுட்பமான பொருளாக பார்க்கும் போது அணு வந்து அண்டமாக இருக்கும்படி அவன் அவ்வளவு சிறியவனாகவும் இருக்கிறான், பெரியவனாகவும் இருக்கிறான், சிறியவனாகவும். அதற்கு மேலே வந்து அப்படிப்பட்ட கடவுள் நமக்காக என்னென்ன உபகாரங்களை செய்திருக்கிறான், உயிர்களாய நாம் வாழ்வதற்காக பஞ்சபூதங்களை படைத்து அந்த பூதங்கள் இயங்குவதற்காக அந்த பூதங்கள் தோறும் அவன் இருந்து ஒவ்வொரு பொருளிலையும் ஒவ்வொரு தன்மையை வைத்து அந்த தன்மையின் மூலமாக உயிர்களை வளர்க்கிறான். இது அவனுடைய எல்லையில்லாத கருணையை தெரிவிப்பது. சூரியனை படைத்திருக்கிறான், அதுல ஒளியை படைத்திருக்கிறான். சந்திரனை படைத்திருக்கிறான், அதுல குளிர்ச்சியை படைத்திருக்கிறான். அக்னியை படைத்திருக்கிறான், அதுல வெப்பத்தை படைத்திருக்கிறான். நீரை படைத்திருக்கிறான், அதுல குளிர்ச்சியை படைத்திருக்கிறான். காற்றை படைத்திருக்கிறான், எங்கும் கலந்திருப்பதாக படைத்திருக்கிறான். மண்ணிலே வலிமையை படைத்திருக்கிறான். இப்படி எத்தனை எத்தனை எத்தனையோ பொருள்கள், எண்ணில்லாத பொருளை படைத்து ஒவ்வொரு பொருளிலையும் ஒவ்வொரு தன்மையை வைத்து அதன் மூலமாக உயிர்களுக்கு உபகாரம் பண்ணுகிறான். இதெல்லாம் வந்து சாதாரணமான அறிவினால விளங்காது. சூரியன் நமக்காக வருகிறான், சந்திரன் நமக்காகத்தான் வருகிறான், மழை நமக்காகத்தான் பெய்கிறது, பனி நமக்காகத்தான், காற்று நமக்கு எல்லாம் நமக்காக, இவைகளெல்லாம் நம்ம சொன்னபடி இதெல்லாம் நடக்குமா? நடக்காது. நம்ம சொன்னபடி வான்னா வராது. ஆனா அவைகள் இயல்பு மாறாமல் அந்தந்த வேளையிலே அந்தந்த காலங்களிலே அவைகள் வந்து உயிர்களாய் நமக்கு உதவுகிறது. சூரியன் வரவில்லையானால் பொருள் தெரியாது, இருள் தெரியும். அதே போல ஒவ்வொரு பொருள்களாலையும் நாம் வந்து அந்த பொருளை உபயோகப்படுத்தி அதன் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகளை எல்லாம் இயக்குகின்ற ஒரு பெரும் தலைவன் தான் ஜோர்மா. சூரியன் முதலாக மற்ற கிரகங்கள், நட்சத்திரங்கள், காற்று, மழை, பனி முதலானது எல்லாகையான பொருளுக்கும் தலைவனாக இருக்கிறவன் தான் சிவன் என்று. இத்தனை பொருளும் சடப்பொருள்களாக இருப்பது, அவைகளெல்லாம் இயக்குகின்றவன் சிவன். இந்த காத்தாடி சடப்பொருள், இந்த ரேடியா சடப்பொருள், இந்த டீப்பு சடப்பொருள், இந்த மைக்கு சடப்பொருள், புரியுதா? அறிவு இல்லை. இதை வசாலும் தெரியாது, அடிச்சாலும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது, அறிவு இல்லை. இப்ப நம்மள வசம்னா நல்லா, யாராவது வசம்னா நல்லா தெரியும், அறிவு இருப்பதனால. இந்த ரேடியோ என்ன ரேடியோ, பாலு ரேடியா அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு தெரியாது. சடப்பொருள்னா அறிவு இல்லாது. இந்த அறிவு இல்லாத பொருள்களை இயக்குது ஒரு பொருள், அதுதான் இந்த மின்சாரம். காத்தாடி சடப்பொருள் ஓடுது. எதனால ஓடுது? அதான் ஓடுமா, உள்ளே கரண்ட் இருப்பதனால ஓடுது. அதே போல இந்த டேப்பு பதிவு பண்ணுது, உள்ளே கரண்ட் இருப்பதனால பதிவு பண்ணுது. தீப்பு எரியுது, எதனால எரியுதுன்னா உள்ளே மின்சாரம் இருக்கு. இப்படி எல்லா பொருள்லையும் அந்த மின்சாரம் இருக்குன்ற காரணத்தாலதான் இந்த பொருள் இயங்குது. அது போல எல்லா பொருள்களையும், உலக பொருள் எல்லா பொருளையும் சிவன் கலந்து இருப்பதனாலதான் அந்த பொருள் இயங்குது. இவ்வளவுதான். இவ்வளவு பெருசு, எவ்வளவு எளிமையா சொல்றேன் பாத்தியா? சிவன் எல்லா பொருளிலும் கலந்து இருப்பதனாலதான், இது போல மின்சாரம் போல, மின்சாரம் எல்லா பொருளையும் கலந்து இருப்பதனாலதான் காத்தாடி ஓடுது, மிக்சி ஓடுது, டிவி ஓடுது, ரேடியா பாடுது. விளங்குதா? எல்லாமே எதனால இயங்குது என்றால் மின்சாரத்தின் மூலமாக. எல்லா பொருளும் இயங்குது மின்சாரத்தின் மூலம். மின்சாரம் இல்லைன்னா இதெல்லாம் இயங்காது. இப்ப மின்சாரம் நின்று போச்சுன்னு வச்சுக்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஆகையினாலே இப்படி எல்லா பொருளை, இத்தனை பெரிய உலகங்களை படைத்து, இந்த உலகங்கள் இயங்குவதற்காக, உலகத்தில் வாழ்கின்ற உயிரலாயிரம் வாழ்வதற்காக அத்தனை பொருளை படைச்சு அந்த பொருள் தூரம் அவர் இருந்து எல்லாத்தையும் இயக்கியிருக்கான். மின்சாரம் இயக்குவது போலன்னு வச்சுருங்களேன். ஆகவே இந்த உபகாரத்தை நினைந்து அவனை வணங்குதல், இவ்வளவு உபகாரம் பண்ணி இருக்கிறானே என்று சொல்லி அந்த கடவுளை, இவ்வளவு உபகாரம் பண்ணினவனுக்கு நம்ம ஒரு நன்றி சொல்ல வேண்டாமா? உபகாரம் பண்ணினவனுக்கு ஒரு நன்றி சொல்ல வேணாம, ரொம்ப தேங்க்ஸ், தீர்த்தம் கொடுத்தீங்களே ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லி தண்ணீர் கொடுத்தவனுக்கு தேங்க்ஸ் சொல்றோம். இத்தனையும் படைச்சு கொடுத்து, தேகத்தையும் படைச்சு இதுல வாழ வச்சிருக்கான் பார், அவனுக்கு தேங்க்ஸ். அதனாலே அப்படி இந்த உபகாரங்களை எல்லாம் சொல்லி இந்த உபகாரத்தை நினைந்தாவது அவரை வழிபட வேண்டாமா? அந்த உபகாரங்களை எல்லாம் சொல்லி அதற்கு மேல அவன் எப்படிப்பட்டவன் என்ற தன்மையை சொல்லுகிறார். அருக்கணிர் சோதி அமைத்து ஒன்றிருத்தகு மதியில் தன்மை வைத்தோன்றின்றல் தீயில் வெம்மை செய்தோன் புயிதிர் வானிற் கலப்பு வைத்தோன் மேதகு காலின் ஊக்கம் கண்டோன்கள் நீரில் இஞ்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் தென்மை வைத்தோன் என்றிருந்து எனப்பல கூடி எனப்பல வரவும் அனைத்து அனைத்து அவ்வையின் அடைத்தோன் அதுதான் முன்னோன் காண்க. அப்படிப்பட்டவன், இப்படி உபகாரம் செய்தவன் எப்படிப்பட்டவன் என்று அதற்கு மேலே சொல்கிறார். அந்த கடவுள் எப்படிப்பட்டவன் என்றால் முன்னோன்கிறார். முன்னோன், முன்னோன் என்று சொன்னால் அவனுக்கு மேலே மூத்தவர்கள் யாரும் கிடையாது. சிவருமான் ஒருவன் தான் மூத்தவன்னு. மூத்தவனை வானவருக்கு மூவாமேனி முதலவனை என்பாரு அப்பர் சுவாமி. முளைத்தானை எல்லாருக்கும் முன்னேது ஒன்றி என்பார் அப்பர் சுவாமி. அதனால முன்னோன்னா அவன் தான் முதல், அவன் தான் முதல், அப்புறம் எல்லாம் அவனுக்கு கீழே. அதனால முன்னோன் மூத்தோன். காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணாறு விசும்பின் விண்ணோருக்கெல்லாம் மூப்பாய். ஆகையினாலே அப்படி முன்னோன் காண்க. காண்க என்பது இந்த தன்மையை அறிந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துவது. காண்க என்றால் அப்படிப்பட்டவன் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்பது. அதை காண்க காண்கன்னு எல்லாவற்றிலும் சொல்றாரு. முன்னோன் காண்க, முழுதோன் காண்க. முழுதோன் என்று சொன்னால் பூரண பொருளாக விடும், குறைவே இல்லாத பூரண பொருளாக, எந்த வகையிலும் குறைவு இல்லாதவனாய் பூரண பொருளாய் விளங்குகின்ற பொருள். முழுதும் என்று சொன்னால் பூரண சந்திரன் சொல்றோம் அல்லவா, பூரண சந்திரன் என்று சொல்றோம் அல்லவா, அதுபோல எந்த விதமான குறைவும் இல்லாத பரம்பொருள். உயிர்கள் வந்து குறைவே உடையது, உயிர்கள் குறைவு உடையது. எல்லா வகையாலும் நிறைவுடைய உயிர்கள் இல்லை. எல்லா வகையாலும் நிறைவுடையதா இருந்தாலும் கடைசியா கட்டையை போட்டுட்டு போயிடும். அதனாலே குறைவுடையது உயிர்கள், குறைவு உடையது. கடவுள் ஒருவன் தான் நிறைவை உடையவன். அதனால முழுதோன் காண்க, முன்னோன் காண்க, முழுதோன் காண்க. தன்னேர் இல்லோன் தானே காண்க. தன்னேர் இல்லோன்னு சொன்னா தனக்கு நேராக சமானமாக யாரும் இல்லாது, தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுன்னு சொல்லுகிறார் அல்லவா. அதனால தனக்கு சமானமாக, தனக்கு நேர் யாரும் கிடையாது. அதனாலே தனக்கு சமானம் யாரும் இல்லாத எதுவோ அதுதான் கடவுள். தனக்கு சமானமாக இன்னொன்று இருக்கிறது என்று சொன்னால் கடவுள் பல கடவுள் ஆயிடும், அது கடவுள் ஆகாது. தனக்கு சமானம் இல்லாது. இப்ப அரசன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு கீழே அதிகாரிகள் எண்ணில்லாதவர்கள், அரசனுக்கு கீழே அதிகாரிகள் எண்ணில்லாதவர்கள். எண்ணில்லாதவர்கள் அதிகாரிகளாயிருந்து அவர்களுக்கு பவர் இருந்தாலும் கூட அரசனுக்கு சமானமாக யாரையும் சொல்ல முடியாது. அரசனுக்கு சமானமாக யாரையும் சொல்ல முடியுமோ? இப்ப ஒளிப்பொருள்கள் பல இருக்கிறது, ஒளி தருகின்ற பொருள்கள் பல இருக்கிறது. நட்சத்திரம் இருக்கிறது, அக்னி இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது, இது போல ஒளிப்பொருள் போல. சூரியனை போன்ற ஒளி வேற எதுக்கும் கிடையாது. சூரியனை போன்ற ஒளி வேற எதுக்கும் கிடையாது. சூரியனுக்கு சமானமான ஒளி எங்கேயாவது இருக்குதோ? யாருக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. சூரியனுக்கு சமானமான ஒளி, அது போல சிவனுக்கு சமானமானவர்கள் யாரும் இல்லை. சிவனுக்கு சமானமானவர்கள் உயிர்களுக்கு செயல் செய்வது, அந்த செயல் செய்த பிறகு அந்த உயிர்களுக்கு இந்த செருக்கு ஆணவம் என்று வந்து அது வந்துருச்சுன்னா உயிர்கள் தனக்கே அது கேடுதல் கொடுக்கிறது. செருக்குன்னு வந்துருச்சுன்னா அது தனக்கே கெடுதல் உண்டு பண்ணி. இப்ப கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது யாருக்கு கெடுதல்? யாருக்கு கெடுதல்? யாரு கோபம் யாருக்கு வந்துச்சோ அவனுக்கு கெடுதல். தன்னைத்தான் காக்கில் சினங்காக்க காவாக்கால் இதை விட என்ன சொல்லணும்? தன்னைத்தான் காக்கில் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும். ஆகையினாலே அப்படி தனக்குன்னு என்ற தீய குணங்கள் வரப்படாது, வந்தா அவனுக்கே கெடுதல், அவனுக்கே கெடுதல். ஆகையினாலே அப்படி செருக்கு வந்தபோது பன்றிய உருவம் எடுத்து பூமியை நிலைநிறுத்திய பிறகு திருமாலுக்கு செருக்கு வந்தபோது முருகப்பெருமான அனுப்புவித்து அந்த பந்தியினுடைய பல்ல ஒடித்து சிவபெருமான்கிட்ட கொடுக்க அத மார்பில இருக்கிற என்ன மற்ற எலும்பு மாலை அது தலை மாலை எல்லாம் போட்டிருக்காருல்ல, அதோட இதையும் சேர்த்து போட்டுட்டார். பன்றியங் கொம்பு கமட அம்பு எங் கஞ்சுரர்கள் பண்டையன் பங்கமணி பவர் சேய. பன்றியங் கொம்பு கமட அம்பு எங் கஞ்சுரர்கள் பண்டையன் பங்கமணி பவர் சேய என்பது திருப்புகள். ஏனமா எயிறு அமையும் எலும்பு ஈடுதாங்கிய மார்புடையான என்பது சுந்தர தேவா. அதனால பண்டியினுடைய பல்லை அணிந்திருப்பவன் ஏனத்துள்ளையில் அணிந்தூன் காண்க காணப்புலீரி அறையோன் காண்க காணப்புலியுரி அறையோன் காண்க. அவர் அறையிலே சிவபெருமான் இடுப்பிலே கட்டி இருக்கிறது புலித்தோல். அது எப்ப அந்த புலித்தோல் கிடைச்சதுன்னா அவர் காட்டுல போய் புலி அடிச்சு தோலை உரிக்கல, தாருகாவனத்து ரிஷிகள் இருந்தா தாருகாவனத்து ரிஷிகள் அவன் சிவபெருமான கொல்ல வேணும்னு சொல்லி யாகம் பண்ணி புலிய அனுப்பிவிட்டான். அந்த புலியை உரிச்சு தோலை இடுப்புல கட்டிக்கிட்டான். புலித்தோலத்தான் காணம்னா காடு, காட்டில் வாழ்கின்ற புலியின் தோலை உடையாக உடுத்து கொண்டவன். காணப்புலியுரி அறையூன் காண் நீற்றோன் காண்க. நீற்றோன் காண்க என்றால் திருமேனி முழுவதும் திருநீற்று கோலத்தை உடையவன், விபூதி பூசிய திருக்கோலத்தை உடையவன். பனித்த சடையும் பவளம்பூர் மீனியர் பால் வெண்ணீர். அதனாலே நீற்றோன் காண்க, அந்த நீற்று கோலம் மெய்யடியார்களை உருக்கும். திருநீற்று கோலம் மெய்யடியார்களை உருக்கும். அது எப்படின்னா இப்ப திருநீர் பூசிருக்கீங்களா பார்க்கும் போது எனக்கு புரியமா இருக்கு, ஏன்னா நான் திருநீர் பூசிருக்கிறேன்ல. அதனால திருநீர் பூசணுக்கு திருநீர் பூசணவளை கண்டா பிரியமா இருக்கும். இப்ப சிவப்பு கருப்பு கரை வேட்டி கட்டிருக்கான்னு வச்சுக்க, அதே மாதிரி வேட்டி கட்டினே வந்தா வச்சுக்க, அதே கட்சிக்கார என்னமா இருக்கும்? ரொம்ப பிரியமா இருக்கும், ரொம்ப பிரியமா இருக்கும் அந்த கொள்கை. அது போல பரமேஸ்வரனுடைய திருக்கோலம் அதிலே அவன் அணிந்திருக்கின்ற திருநீற்று கோலம் மிக சிறப்புடையது. அந்த திருநீற்று கோலத்தை அவன் திருமேனிய நேர கண்டவர் மாணிக்க வாசகர் கண்டபடியினாலே அந்த திருநீரு அவரை ஈடுபடுத்தியது, அவர் இடத்திலே ஈடுபடுத்தியது. அது எப்படின்னு கேட்டா, சேலும் கயலும் திளைக்கும் கண்ணாரிளம் கொங்கையில் செங்குங்குமம் போலும் புடியணி மார்பிலங்கும் என்று புண்ணியர் போற்றி செப்ப திருப்பல்லாண்டு. சேலும் கயலும் திளைக்கும் கண்ணார், அதனாலே சிற்றின்பத்திலே பெண்களிடத்தில் விருப்பமுடையவனுக்கு நல்ல ஆடை ஆபரணம் சார்ந்து செவ்வாது பூசினர் மல்லிகைப்பூ வச்சு ஜம்முன்னு இப்படி வந்தான்னு வச்சுக்க, அவனுக்கு என்னமா இருக்கும்? அவனுக்கு சுருக்கு அதுதான் கண்ட உடனே அளவில்லாத அவனுக்கு மகிழ்ச்சி உண்டா. அதை சொல்லி அதே போல திருநீர் உருத்தலாக்கம் பூசிய மெய்யடியார்களை காணும் போது அந்த விஞ்ஞானிகளுக்கு அதிகம் அனுப்பும். எப்படி காமுகனுக்கு அப்படி அந்த பெண்ணை பார்த்த உடனே அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாகுதோ, அதே போல திருநீர் உருத்தலாக்க அணிந்த திருக்கோலத்தை கண்ட உடனே அதனால அந்த கொள்கையில் இருக்கின்ற அடியவர்களுக்கு சிவபெருமான் மேல அன்பு உண்டாகும். சிவனடியார்களை கண்ட என்ன ஞாபகம்? சிவனை கண்ட ஞாபகம், திருநீர் சிவனை கண்ட ஞாபகம். அதனாலே சேலும் கயலும் திளைக்கும் கண்ணார் இளம் குங்கையில் செங்குங்குமம் போலும் பொடியணி மார்விலங்கு என்று புண்ணியர் போற்றி செப்பம் ஆளும் அயனு அரியா நெறிதந்து வந்தன் மனத்தகத்தே பாலும் அமுதமும் ஒத்து நின்றானுக்கே பல்லாண்டு ஊர்துமே என்பது திருப்பல்லாண்டு. அதனாலே அந்த திருநீற்று கோலம் இவரை உருக்கி விட்டதா, சிவருமான் அணிந்திருந்த திருநீற்று கோலம் மாணிக்க வாசருடைய உள்ளத்தை உருக்கி விட்டதா. நீற்றோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண். சுவாமியை நேரா கண்டாரு. நேரா கண்ட போது அந்த திருமேனியை கண்டு திருமேனியில் அணிந்திருக்கின்ற அந்த கோலங்கள் அடையாளங்களை எல்லாம் கண்டு அளவில்லாத ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கினாரு. பின்னால் அதை நினைக்க 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 தன்னால தங்க முடியலைங்கிறார். அந்த 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 ஆனந்தத்தை அந்த ஆனந்தத்தையும் அந்த திருக்கோலத்தினுடைய அழகையும் நீற்றோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண். ஆற்றேன் என்றால் அந்த அந்த பேர் அழகை, அந்த பேர் அழகை அவனுடைய திருமேனி பொலிவை அந்த திருநீற்று கோலத்தை நினைக்க நினைக்க என்னால தாங்க முடியவில்லை அந்த ஆனந்தத்தைங்கிறார். நீற்றோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க அங்கோ கெடுவேன், ஆற்றேன் காண்க அங்கோ கெடுவேன், ஐயோ கெடுவேன் ஆக கெடாது ஆண்டு கொண்டார் என்பது ஆற்றேன் காண்க அங்கோ கெடுவேன் என்று சொல்லி ஆனந்தத்துல பூரித்து போகிறார். ஆனந்தத்துல பூரித்து போகிறார். ஆற்றேன் காண்க அங்கோ கெடுவேன். இன்னிசை வினையில் இசைந்தோன் காண்க, இன்னிசை வினையில் செந்தோன் காண்க. அதனால பரமேஸ்வரன் இசை வடிவமானவன், பரமேஸ்வரன் இசை வடிவமானவன். இசை என்றால் நாதம் என்றாலும் ஒன்று, நாதம் என்றாலும் இசை என்றாலும் ஒன்று, ஓலி. அதனால அந்த இசையை வாயினாலே இசைக்கின்ற இசை, அதற்கு மேல கருவிகள் மூலமாக வீணை குழல் நாதசுரம் முதலான கருவிகள் மூலமாக இசைக்கின்ற இசைகள் இப்படி பல வகை இருக்கா. ஏழு இசையாய் இசைப்பயனாய் இன்னமுதா என்று சுந்தரமூர் சுவாமிகள் பாடுறார். இப்படி இசை வடிவமாக இறைவனே இசை வடிவ எனும்போது கூட ஒரு பாட்டு. ஆகையினாலே இசை என்பது ஒன்றும் தெரியாத அறிவில்லாத கொடிய பிராணிகளை கூட இசை வந்து மயக்குவது, கொடிய பிராணிகளை கூட இசை மயக்குவது, புரியுதா? கொடிய பிராணிகளை கூட இசை மயக்கிவிடும். அதே நம்ம ஆனாய நாயனார் புராணத்துல சேக்கனார் சொல்றார், அந்த புல்லாங்குழல் இசையை கேட்டு ஆனாய நாயனார் திருமங்கலத்துல லால்குடி பக்கத்துல திருமங்கலத்துல இருந்தவர் புல்லாங்குழல் இசைய பஞ்சாட்சரத்தை வச்சு வாசிச்சாரா மாடு மேய்ச்சுக்கிட்டு. அவர் மாடு வச்ச வயக்காடு இருக்குதுப்பா, இடையன் தரிசனம் இருக்குதுப்பா திருமங்கலத்துல. அந்த இசையை கேட்டு அந்த காட்டுல இருக்கிற மயில் மேல பாம்பு வந்து விழுகுமா, அது ஒண்ணும் பண்ணாதான், ரெண்டும் ஒன்னா இருக்கும், புலியும் பசுவும் ஒன்னா இருக்குமா. இசையில மயங்கி விரோதத்தையே மறந்துருச்சான், இசையிலே மயங்கி விரோதத்தை மறந்துருச்சான், விளங்குதா? ஆகையினாலே இப்படி இசை என்பது மிக உயர்ந்த ஒரு தன்மையை உடையது. அதனால ஈதல் இசைவட வாழுதல் என்பது ஒரு திருக்குறள். ஈதல் இசைவட வாழுதல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. இசைவட என்பது புகழ், அங்க வந்து புகழ். ஆகையினால ஏதாவது ஒரு இசை தெரிஞ்சிருக்கணும், ஏதாவது ஒரு இசை தெரிஞ்சிருக்க வேணும். இசை செய்தால் சாமானியம் அல்ல, இசை என்பது பெரிய கலை, இசை என்பது பெரிய கலை. அப்படிப்பட்ட அந்த கலையிலே இந்த இசை கருவிகளிலே வீணை முதன்மையுடையது, வீணை முதன்மையானது, அப்புறம்தான் மற்ற இசைகள் எல்லாம். அதனாலதான் திருப்பள்ளி எழுச்சியிலே இன்னிசை வீணையர் யாழினர் உருவால்னு பாடினார். இன்னிசை வீணையர் உன்ன திருப்பள்ளி எழுச்சி, திருப்பள்ளி எழுப்புவதற்காக சேவரியரை எழுப்புவதற்காக வரிசையாக பக்தர்கள் நிற்கிறாங்க சாமி, அதுல இன்னிசையை பொருந்திய வீணைய வாசிக்கின்ற அந்த இசை வல்லவர்கள் முன்னால் நிற்கிறார்கள். முதல்ல சொல்றார், இன்னிசை வினயர் யாழினர் உருவால் இருக்கோடு தோத்திரம் எம்பினர் உருவால் துண்ணிய பிணைமலர் மாலையை கட்டி கொண்டு சுமந்து உண்ணிருக்கிறார்கள் உனக்கு சாத்துவதற்காக. துண்ணிய பிணைமலர் கையினர் உருவால் தொழுகையர் அழுகையர் தொழுகையர் உருவால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் உருவால் திருப்பெரும்துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு உண்டு. நான் ஊர் ஒண்ணுமே செய்யலையா, அந்த பக்தர்கள் எல்லாம் அத்தனை துண்டு செய்கிறார்களா, மாணிக்க வந்து ஒண்ணுமே செய்யல, என்னையும் ஆண்டு உண்டு. ஒன்றும் செய்யாத அவனாய் ஒன்றும் தகுதி இல்லாதவனாய் இருக்கிற என்னையும் ஆண்டு உண்டு. இன்னொரு உரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது திருப்பள் எழுச்சி. ஆகையினாலே இசைக்கருவிகளிலே மிக முதன்மையாக இருப்பது எது என்று கேட்டால் வீணை. வீணை அதனாலே இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்கிறார். ராவணன் வந்து என்ன பண்ணினான்னு கேட்டா அபசாரம் பண்ணினான், சாமி இருக்கிற மலையை தூக்கி ஆட்டினான், கையில தூக்கி ஆட்டினாப்பா. அப்படி ஆட்டிய போது பார்வதியே பயந்துகிட்டான், அவள அபசாரம் பண்ணினா அதற்காக தன்னுடைய பெருவரல்ல மிதித்தாரு நசிங்கினா. அதன் பிறகு அயாலே நாரதர் முனிவர் மூலமா கேட்டு ஒரு தலையை வெட்டி ஒரு கையை வெட்டி அதை வீணையாக மாத்தினான மந்த சக்தியினால. ஒரு தலையை வெட்டி பத்து தலையில ஒண்ணு போனான்னா, அதனால பத்து தலையில ஒரு தலையை வெட்டி இருபது கையில ஒரு கை இருபது கையில ஒரு கையை வெட்டி அசுரன் அசுரன் அதெல்லாம் அவனுக்கு ஒண்ணும் பெருசா தெரியாது, அதெல்லாம் ஒண்ணும் பெருசா தெரியாது. அப்படி அந்த கையை வந்து அந்த தலையில மாற்றி அதை வீணையாக மாற்றி அப்படின்னா அவன் பரமதேவனுடைய பேரன், முன்னையே பரமாகிட்ட வரமெல்லாம் வாங்கியிருக்கிறான், அதனால பல வகையான மந்திர தந்தங்களை உடையவனாகினால் அப்படி செஞ்சுட்டான். அப்படி செய்து என்ன பண்ணினால் வீணையாக மாற்றி வாசித்தான். வாசித்த உடனே அந்த வீணை இசையை கேட்டு கீழே இறங்கி வந்துட்டார் சார். வரம் கொடுக்கும், வரம் கொடுக்கறதுக்காக கீழே இறங்கி வந்துட்டான். அப்படின்னா வீணை இசை எவ்வளவு உயர்ந்ததுன்னு பாருங்க, குத்தம் செய்தவனுக்கு வரம் கொடுக்கிறார். என்னமிலா வல்ல ரக்கன், என்னமிலா வல்ல ரக்கன், அரக்கன் வல்லரக்கன் யாரு ராவணன், என்னமிலா வல்லரக்கன் எடுத்து கைலாயத்தை எடுத்து முறிந்து இசை பாட அண்ணல் அவருக்கு அறிந்து அக்கப்பாடரு செய்தார் என்று பாடுகிறார் சேக்கிழார். ஆகையினாலே அப்படி அந்த இசையானது மிக உயர்ந்தது. அந்த இசையிலே அவன் பிரியமாக இருக்கிறார். இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அன்னதொன்று அவ்வையின் அறிந்தோன் காண்க. அந்த இசை வாசித்த போது அவன் அறிந்தவனுக்கு வரம் கொடுத்ததே அன்னதொன்று அவ்வையின் அறிந்தோன் காண்கிறார்.